ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாய நமஹ, 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 சிவாய நமஹ. ஸ்ரீ சிவமகாபுராணம் ஏழாவதான வாயவிய சம்ஹிதை, அதிலே உத்தரகண்டம் அத்தியாயம் 7 முதல் உபமன்யு முனிவர் கூறுகிறார், உலகியலுக்கு மாறுபட்ட தனிப்பட்ட இயல்பான சக்தி தத்துவமே வித்யை ஆகும். சூரியன் ஒருவர்தான், ஆனால் அவருடைய ஒளியான கிரணங்கள் ஆயிரம் ஆயிரமாக திகழ்கின்றன. அதுபோலவே சிவசக்தியான வித்யை ஒன்றாக இருப்பினும் அநேக உருவங்களில் விளங்குகிறது. அந்த வித்யாசக்தியிலிருந்து இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி மற்றும் மாயை முதலிய அநேக சக்திகள் தீப்பிழம்பிலிருந்து பல பல பொறிகள் வெளியேறுவது போலவே வெளிப்பட்டுள்ளன. அதிலிருந்துதான் சதாசிவன், ஈஸ்வரன், வித்யை மற்றும் அதன் தலைவரான வித்யேஸ்வரன் முதலிய புருஷர்கள் தோன்றினர். பராத்பரையான பிரகிருதியும் அதிலிருந்து தோன்றியதுதான். மகத்தத்துவம் முதல் விசேஷம் வரையிலுமான மற்றும் பிரம்மா முதலிய மூர்த்திகள் இதனது காரியங்களே. மேலும் வேறு என்னவெல்லாம் உண்டோ அவை அனைத்தும் கூட இந்த வித்யாசக்தியின் செயல்களே. இந்த சக்தி எங்கும் நீக்கமர நிறைந்தது, மிகவும் சூக்ஷ்மமானது. ஞானம் ஆனந்தம் இவற்றின் சொரூபமும் ஆனது. இவளால் தான் இளம்பரை சூடியான சிவபெருமானை சக்திமான், அதாவது திரள் உடையவர் என்கின்றனர். அதாவது சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவோபி சவதாம்யாதி குண்டலின்யா விவர்ஜிதஹா. குண்டலினி சக்தி இல்லையேல் சிவனும் சவமாகிவிடுவார் என்பது சிவசூத்திரம். சிவன் வேத்தியமான அறியப்படுபவர். சக்தி ரூபிணியான இறைவி சிவை பொருளை விளக்கி காட்டும் வித்தை, அதாவது அறிவு. இந்த சக்தி ரூபிணியான சிவையான இறைவிதான் பிரஜ்ஞா, அதாவது அறிவு, பாண்டித்யம், ஸ்ருதி வேதம், ஸ்மிருதி முனிவர்கள் எழுதிய அறநெறி நூல்கள், திருதி தைரியம், ஸ்திதி இருப்பு, நிஷ்டா ஊற்றம், ஞானசக்தி மெய்யறிவு, இச்சாசக்தி விருப்பம், கர்மசக்தி அதாவது கிரியாசக்தி செயல்பாடு, ஆக்ஞாசக்தி ஆளுமை, பரபிரம்மம் பராபரா என்கிற இரு வித்தைகள், சுத்த வித்தியை சுத்தக்கலை முதலியவனமாக விளங்குபவள். சக்தி ரூபிணியான சிவையான இறைவிதான் பிரஜ்ஞா, ஸ்ருதி, ஸ்மிருதி, திருதி, ஸ்திதி, நிஷ்டா, ஞானசக்தி, இச்சாசக்தி, கர்மசக்தி அதாவது கிரியாசக்தி, ஆக்ஞாசக்தி, பரபிரம்மம் பராபரா என்கிற இரு வித்தைகள், சுத்த வித்தி சுத்த கலை முதலியனமாக விளங்குபவள். ஏனெனில் இவை அனைத்தும் சக்தியின் செயல்பாடுகள் தானே. மாயை, பிரகிருதி, ஜீவன், விகாரம் அதாவது மாறுபாடுகள், விகிருதி அதாவது மாறுபடும் பொருள்கள், சத்து அசத்து இன்னும் தென்படுபவைகளெல்லாம் இந்த சக்தி தத்துவத்தினாலேயே நிரப்பப்பட்டுள்ளன. சக்தி சுரூபிணியான இந்த சிவையான இறைவி தனது மாயையின் மூலம் அசையும் அசையாதவைகள் அனைத்தும் நிரம்பியுள்ள இந்த பிரம்மாண்டத்தை எந்தவித முயற்சியும் சிரமம் இன்றி பெருமயக்கமான மோகத்தில் ஆழ்த்தி விடுகிறது. மேலும் விளையாட்டாகவே அவற்றை மோகத்தின் தடைகளில் இருந்து விடுதலை பெறும்படியும் செய்கிறது. 27 விதமாக உள்ள இந்த சக்தியோடு கூடித்தான் சர்வசக்தரான சிவபிரான் அனைத்து பிரபஞ்சத்திலும் வியாபித்து நிற்கிறார். இவரது திருவடிகளில் தானே முக்தி லட்சுமி வாழ்கிறாள். முன்பொரு சமயம் பிரம்மத்தை பற்றிய வாதங்களிலேயே இப்போதும் ஈடுபட்டிருந்த பல முனிவர்களது மனதில் ஓர் ஐயம் எழுந்தது. அது என்னவெனில், இப்பிரபஞ்சத்திற்கான காரணம் என்ன? நாம் யாரால் படைக்கப்பட்டோம்? நாம் வாழ்வது எதனால்? நமது பிரதிஷ்டை அதாவது நிலை எங்கு? நம்மை செலுத்துவது எது? யாருடைய சேர்க்கையால் இன்ப துன்பங்களை பெறுகிறோம்? தடுக்க முடியாத தாண்ட முடியாத இந்த வரைமுறைகளை செய்தது யார்? ஒருவேளை காலம், இயற்கை, நிச்சயமான பயன்களை தரும் கர்மங்கள் அதாவது நியதி, அல்லது திடீரென்று அதாவது எதிர்ச்சியாக தோன்றும் செயல் என்பவை இதற்கு காரணம் என்று கொள்வோமேயானால் அது யுக்திக்கு பொருத்தமாக இல்லை. 5 பெரும் பூதங்களும் ஜீவாத்மாவும் காரணமாக இருக்க முடியாது. இவைகளின் மொத்த கூட்டுறவோ அல்லது வேறதுவோ கூட காரணமாக முடியாது. ஏனெனில் முன்பு கூறிய காலம் முதலியன அனைத்தும் அச்சேதனங்கள், இரற்றவை அறிவற்றவை. ஜீவாத்மா சைத்தன்யமான அறிவோடு கூடியிருந்தாலும் அது இன்ப துன்பங்களுக்கு அடிமையாகி அதை எதிர்க்க திரள் என்று இருத்தலால் அந்த ஜீவாத்மா இந்த ஜகத்திற்கு காரணமாக முடியாது. ஆகவே இதற்கு காரணம் யார் என்பதை நாம் கட்டாயம் சிந்திக்க வேண்டும். இவ்வாறு அவர்கள் தங்களுக்குள் ஆராய்ச்சி செய்தும் ஏதாவது ஒரு நிச்சயத்துக்கு வர இயலவில்லை. அப்பொழுது அவர்கள் தியான யோகத்தில் அமர்ந்து பரமேஸ்வரரின் சுரூபமாக விளங்கும் நினைக்கவும் முடியாத சக்தியை எதிரில் கண்டனர். எந்த இறைவி சத்துவம் ராஜசம் தாமசம் என்கிற தனது முக்குணங்களினாலேயே மறைக்கப்பட்டிருப்பினும் அவற்றிலிருந்து தனித்து விளங்கும் இறைவியை கண்டனர். இறைவரது அந்த சக்தி அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிபவள் அன்றோ? அவளது திருவருளால் அத்தடைகள் அனைத்தும் தகர்த்து எரிந்தபின் ஜீவாத்மா தனது தெய்வீக பார்வையால் அனைத்துக்கும் காரணமான அனைத்து சக்திகளும் படைத்த மகாதேவனை தரிசனம் செய்கிறான். இந்த இறைவன்தான் காலம் முதல் ஜீவாத்மா வரையிலான முன்பு கூறப்பட்ட அனைத்து காரணங்களையும் உலகம் அனைத்தையும் தனது சக்தி தத்துவத்தினால் ஆழ்கிறார். இவர் அளத்தற்கு அறியவர். இந்த இறைவரது திருவருள் இவரிடம் கொண்ட பரமயோகம் மற்றும் பக்தி யோகத்தினால் அந்த முனிவர்கள் அனைவரும் தெய்வீக நிலையை பெற்றனர். ஸ்ரீகிருஷ்ணா எவனொருவன் தனது இதய தாமரையில் சிவபிரானையும் அவரது சக்தியான இறைவையையும் காண்கின்றானோ அவனே சாஸ்வதமான சாந்தியை பெறுகிறான், அதாவது அழிவற்ற சாந்தியை பெறுகிறான். மற்றவருக்கு இல்லை என்பது ஸ்ருதிகளின் முடிவு. சக்தியையும் சக்திமானையும் பிரிக்கவே முடியாது. இருவருக்கும் பிரிவு இல்லை, தீயும் அதன் வெம்மையும் போல. ஆகவே அந்த இருவரது சேர்க்கையால் தான் பரமானந்தம் பெறலாகிறது. சிவபிரான் இறைவி இவர்களின் கருணை இருக்குமேயானால் முக்தி பெறுகிற விஷயத்தில் ஞானம் கர்மம் இவைகளில் எந்த ஒரு நியமமும் தேவையில்லை. அவர்கள் திருவருளால் முக்திதான் நம் கைவசம் உள்ளதே. தேவர்கள் அசுரர்கள் விலங்குகள் பறவைகள் புழுப்பூச்சிகள் ஆகியன எதுவாக இருப்பினும் இறைவரது கருணை இருக்குமேயானால் முக்தி பெறலாம். கருவில் இருக்கும் குழந்தை, அப்பொழுது பிறந்த குழந்தை, சற்று பெரிதான குழந்தை, இளைஞர், முதியோர், இறக்கப் போகிறவன், சொர்க்கத்தில் வசிப்பவன், நரகத்தில் இடர்படுவோன், தனக்கென அறநெறிமுறைகளை விடுத்தவன், அதாவது பதிதன், தர்மமே தனதுயிர் என விளங்கும் சான்றோன், படித்த அறிஞன் மற்றும் மூடன் ஆகிய யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, இறைவரது திருவருள் இருக்குமேயானால் அப்பொழுதே அவன் முக்தி பெறுகிறான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பரமேஸ்வரன் தனது இயல்பான கருணை திறத்தினால் தகுதியற்றவனாக இருப்பினும் அவ்வடியவனின் மும்மலங்களையும் அழித்து அவன் மேல் தன் கருணையை பொழிகிறார் என்பதிலும் ஐயமில்லை. இறைவனது திருவருளினாலேயே பக்தி ஏற்படுகிறது. அந்த பக்தியினாலேயே நம்மேல் இறைவருக்கு கருணை பெருகுகிறது. அந்தந்த நிலைகளின் வேறுபாட்டை உணர்ந்து அறிஞர்கள் இவ்விஷயத்தில் மயங்குவதில்லை. இவ்வுலக புறவுலக இன்பங்களை வாரி வழங்கும் இந்த பக்தியோ இறைவனது இன்னருளாலேயே பெறலாகும். இவ்வுலக புறவுலக இன்பங்களை வாரி வழங்கும் இந்த பக்தியோ இறைவனது இன்னருளாலேயே பெறலாகும். இந்த பக்தியோ ஒரே ஒரு பிறவியில் பெறுவதல்ல, பல்லாயிரம் பிறவிகள் வேண்டும். பல பல பிறவிகளில் ஸ்ரௌத ஸ்மார்த்த கர்மங்களை, அதாவது வேதங்கள் மற்றும் ஸ்மிருதிகள் கூறும் கர்மங்களை முறைப்படி அனுஷ்டித்து அதன் வாயிலாக சித்தியான தகுதி பெற்ற விரக்தி கொண்ட அதன் மூலம் மெய்யறிவு பெற்ற அடியவர் மீதுதான் இறைவன் மனம் மகிழ்ந்து அருள் புரிகிறார். இவ்வுலக புறவுலக இன்பங்களை வாரி வழங்கும் இந்த பக்தியோ இறைவனது இன்னருளாலேயே பெறலாகும். இந்த பக்தியோ ஒரே ஒரு பிறவியில் பெறுவதல்ல, பல்லாயிரம் பிறவிகள் வேண்டும். பல பல பிறவிகளில் வேதங்கள் மற்றும் ஸ்மிருதிகள் கூறும் கர்மங்களை முறைப்படி அனுஷ்டித்து அதன் வாயிலாக சித்தியான தகுதி பெற்ற திருப்தி கொண்ட அதன் மூலம் மெய்யறிவு பெற்ற அடியவர் மீதுதான் இறைவன் மனம் மகிழ்ந்து அருள் புரிகிறார். இறைவன் ஒருவன் மேல் மகிழ்ச்சி கொள்வாரேயானால் அப்பொழுதுதான் அந்த ஜீவாத்மாவான பசுவினிடம் சிறிது பக்தி தோன்றுகிறது. அப்பொழுதுதான் அவன், அந்த ஜீவாத்மா, தனது சிற்றறிவில் சிவபிரானே எனது ஒப்பற்ற தலைவர், அவரே எனது சுவாமி என்கின்ற அனுபவத்தை உணர ஆரம்பிக்கிறான். அதன் பின்தான் அந்த ஜீவன் தவம் செய்து பலவிதமான சிவதர்மங்களை பின்பற்றுவதில் மனம் கொள்கிறான். இறைவன் ஒருவன் மேல் மகிழ்ச்சி கொள்வாரேயானால் அப்பொழுதுதான் அந்த ஜீவாத்மாவான பசுவினிடம் சிறிது பக்தி தோன்றுகிறது. அப்பொழுதுதான் அந்த ஜீவாத்மா தனது சிற்றறிவில் சிவபிரானே எனது ஒப்பற்ற தலைவர், அவரே எனது சுவாமி என்கிற அனுபவத்தை உணர ஆரம்பிக்கிறான். அதன் பின்தான் அந்த ஜீவன் தவம் செய்து பலவிதமான சிவதர்மங்களை பின்பற்றுவதில் மனம் கொள்கிறான். அவ்வாறு சிவதர்மத்தை கடைபிடிப்பதில் திரும்ப திரும்ப மனம் ஊன்றியிருப்பதால் அவனது இதயத்தில் உயர்ந்ததான பக்தி தோன்ற ஆரம்பிக்கிறது. இந்த பக்தியால் இறைவரது பேரருள் கிடைக்கிறது. இந்த அருளினால் அவன் பாவங்களில் இருந்து முற்றுமாக விடுதலை பெறுகிறான். பாவங்கள் முற்றுமாக அழிய பேரானந்தம் கிடைக்கிறது. எவனுக்கு சிவபரம்பொருள் மேல் கொஞ்சமாவது பக்தி ஏற்படுமோ அவன் மூன்று பிறவிகளுக்கு பின் நிச்சயம் முக்தி பெறுகிறான். அவன் திரும்பவும் தாயின் திருவயிற்றை காண மாட்டான். கருவறை வாசம் அவனுக்கு இல்லை. பக்தி என்பது என்ன தெரியுமா? உடலினால் ஆற்றக்கூடிய சேவையும் உடலற்ற மனதினால் ஆற்றக்கூடிய சேவையுமே, இதுவே பக்தி. இந்த பக்தியிலும் மூன்று வகைகள் உண்டு. மனதினால் ஆற்றக்கூடியது, வாக்கினால் ஆற்றக்கூடியது, காயமான உடலினால் ஆற்றக்கூடியது. சிவபிரானது திருமேனி திருவிளையாடல்கள் ஆகியவற்றை சிந்தித்துக் கொண்டே இருப்பது மனதினால் ஆகும் பக்தி. திரு ஐந்தெழுத்தை ஓதுவது முதலேன வாக்கினால் செய்யும் பக்தி. நறுமண பூக்களை கொண்டு பூஜை செய்வது, திரு அபிஷேகம் செய்வது முதலேன காயிகமான பக்தி, அதாவது உடலினால் ஆற்றக்கூடிய பக்தி. இம்மூன்று விதமாக செய்யும் சேவையே, அதாவது பக்தியே, சிவதர்மம் எனப்படுகிறது. சிவபிரான் இந்த சிவதர்மத்தை ஐந்து விதமானது என்கிறார் ஆகம சாஸ்திரங்களில். அவை தவம், கர்மம், ஜபம், தியானம், மெய்யறிவு என்பன. சாந்திராயணம் முதலிய விரதங்களை அனுஷ்டிப்பது தவம். சிவலிங்கத்திற்கு திரு அபிஷேகம், திரு அர்ச்சனை முதலியன செய்வது கர்மம். ஜபமான வாசிக தர்மம் உறக்கச் சொல்வது, உதட்டளவில் சொல்வது, மனதினால் சொல்லிக் கொள்வது என மூன்று விதம். இவ்வாறு சிவமந்திரமான திரு ஐந்தெழுத்தை ஓதுவது ஜபம் எனப்படும். சிவனாரது திருமேனியை மனதில் இருத்தி வேறதிலும் மனதை திரிய விடாது சிந்திப்பதே தியானம். சிவாகமங்களில் கூறப்பட்டுள்ள ஞானமான மெய்யறிவே இங்கு ஞானம், அதாவது மெய்யறிவு. நீலகண்டரான சிவபிரான இறைவியான பார்வதி பிராட்டியிடம் என்ற ஞானத்தை பற்றி உபதேசித்தாரோ அதுவே சிவாகமம் ஆகும். சிவனடியார்களின் நலம் பொருட்டே இந்த ஆகம சாஸ்திரங்களை சிவஞானம் ஆகம சாஸ்திரங்களான சிவஞானம் உபதேசிக்கப்பட்டது. இந்த சிவஞானம்தான் முக்திக்கு பரம சாதனம். இதனால் கருணைக்கடலான சிவபிரானிடம் பக்தி பன்மடங்கு பெருகுகிறது. ஆகவே நலன் வேண்டுவோர் சிவபக்தியையே பெருக்க வேண்டும். உலகியல் விஷயங்களில் உள்ள ஆசையை விடுத்து வைராக்கியத்தை பெருக்க வேண்டும். அவனன்றோ புத்திமான், அறிவு படைத்தவன். பக்தி என்பது என்ன தெரியுமா? உடலினால் ஆற்றக்கூடிய சேவையும் உடலற்ற மனதினால் ஆற்றக்கூடிய சேவையுமே, இதுவே பக்தி. உடலினால் ஆற்றக்கூடிய சேவையும் மனதினால் ஆற்றக்கூடிய சேவையுமே பக்தி. இந்த பக்தியிலும் மூன்று வகைகள் உண்டு. மனதினால் ஆற்றக்கூடியது, வாக்கினால் ஆற்றக்கூடியது, காயமான உடலினால் ஆற்றக்கூடியது. சிவபிரானது திருமேனி திருவிளையாடல்கள் ஆகியவற்றை சிந்தித்துக் கொண்டே இருப்பது மனதினால் ஆகும் பக்தி. திரு என்றெழுத்தை ஓதுவது முதலேன வாக்கினால் செய்யும் பக்தி. நறுமண பூக்களை கொண்டு பூஜை செய்வது, திரு அபிஷேகம் செய்வது முதலேன காயிகமான உடலினால் ஆற்றக்கூடிய பக்தி. இம்மூன்று விதமாக செய்யும் சேவையே சிவதர்மம் எனப்படுகிறது. சிவபிரான் இந்த சிவதர்மத்தை ஐந்து விதமானது என்கிறார் ஆகம சாஸ்திரங்களில். அவை தவம், கர்மம், ஜபம், தியானம், மெய்யறிவு என்பன. சாந்திராயணம் முதலிய விரதங்களை அனுஷ்டிப்பது தபம். சிவலிங்கத்திற்கு திரு அபிஷேகம், அர்ச்சனை முதலியன செய்வது கர்மம். ஜபமான வாசிக தர்மம் உறக்கச் சொல்வது, உதட்டளவில் சொல்வது, மனதினால் சொல்லிக் கொள்வது என மூன்று விடம். இவ்வாறு சிவமந்திரமான திருவைந்தெழுத்தை ஓதுவது ஜபம் எனப்படும். சிவனாரது திருமேனியை மனதில் இருத்தி வேறதிலும் மனதை திரிய விடாது சிந்திப்பதே தியானம். சிவாகமங்களில் கூறப்பட்டுள்ள ஞானமான மெய்யறிவே இங்கு ஞானம், அதாவது மெய்யறிவு எனப்படுகிறது. நீலகண்டரான சிவபிரான் இறைவியான பார்வதி பிராட்டியிடம் எந்த ஞானத்தை பற்றி உபதேசித்தாரோ அதுவே சிவாகமம் ஆகும். சிவனடியார்களின் நலன் பொருட்டே இந்த ஆகம சாஸ்திரங்களான சிவஞானம் உபதேசிக்கப்பட்டது. இந்த சிவஞானம்தான் முக்திக்கு பரமசாதனம். இதனால் கருணைக்கடலான சிவபிரானிடம் பக்தி பன்மடங்கு விருகுகிறது. ஆகவே நலன் வேண்டுவோர் சிவபக்தியையே பெருக்க வேண்டும். உலகியல் விஷயங்களில் உள்ள ஆசையை விடுத்து வைராக்கியத்தை பெருக்க வேண்டும். அவனன்றோ அறிவு படைத்தவன். ஸ்ரீ கிருஷ்ணர் கேட்கிறார், முனிவரே, வேதங்களின் சாரமானதும் தன்னை அண்டிய சிவனடியார்கள் முக்தி பெறுவதற்காகவும் சிவபிரான் திருவாய் வளர்ந்தருடைய சிவஞானத்தை கேட்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன். சிவபிரானது பூஜை எவ்வாறு செய்யப்பட வேண்டும்? பூஜை செய்வதற்கு தகுதி பெற்றவன் யார்? ஞான யோகம் எவ்வாறு சித்திக்கும்? தாங்களோ உயர்ந்த விரதங்களை முறைப்படி கடைபிடிப்பவர். தாங்கள்தான் எனது சந்தேகங்களை போக்க வேண்டும். விளக்கமான பதில் கூற வேண்டுகிறேன். உபவன்னி முனிவர் கூறுகிறார், ஸ்ரீகிருஷ்ணா, வேதங்களில் கூறப்பட்ட மெய்யறிவு பற்றிய விளக்கங்களை சிவபிரான் சுருக்கி கூறினார். அதுதான் சிவஞானம். அதில் துதியும் இல்லை, நிந்தையும் இல்லை. கேட்கும் போதே அதில் ஒரு நம்பிக்கை தோன்றும். இந்த சிவஞானமோ குருவின் திருவருளால் தான் பெறலாகும். அப்படி பெற்றால் அது எவ்வித சிரமம் இன்றி முக்தியை தந்துவிடும். அதை எவரும் விரித்து கூற முடியாதாகையால் சுருக்கமாக சொல்கிறேன். சத்காரிய காரணங்களோடு கூடிய இறைவனான சிவபிரான் முதலில் உலகை படைக்க எண்ணி அவ்வக்தமான, அதாவது புலப்படாத தனது நிலையிலிருந்து புலப்படும்படியாக வக்தரூபத்தில் தோன்றினார். அப்பொழுது ஞானமே வடிவான விஸ்வநாதரான சிவபிரான் முதலில் பிரம்மதேவரை தோற்றுவித்தார். அவர்தான் தேவர்களுக்குள் முதன்மையானவர், வேதங்களுக்கு அதிபதியும் கூட. அவ்வமயம் பிரம்மதேவர் தன் பிதாவான மகாதேவரை நோக்க, அவரும் தன்னருளோடு அப்பொழுது பிறந்த பிரம்மதேவரை நோக்கினார். பிரம்மதேவரை நோக்கி உலகை படைக்குமாறு கட்டளையிட்டார். ருத்ரரது கருணை பார்வை பெற்றதும் பிரம்மதேவருக்கு படைக்கும் ஆற்றல் கிட்டியது. உடனே பிரம்மதேவர் அகில உலகையும் படைத்தார். அப்படி படைக்கப்பட்ட மக்களை நான்கு வர்ணத்தார். நான்கு ஆசிரமத்தார் என்கிற வரமுறையையும் படைத்தார். பின் வேள்விகளுக்காக சோமனை படைத்தார். சோமனிடமிருந்து திலோகம் தோன்றியது. அதன் பின் பூமி, அக்னி, சூரியன், வேள்வியை திருவேணியாக கொண்ட விஷ்ணு, சச்சிதேவியின் கணவனான இந்திரன் முதலியவர்கள் தோன்றினர். இவர்கள் அனைவரும் மற்றும் உள்ள தேவர்களும் ஸ்ரீ ருத்ர அத்தியாயத்தை, அதாவது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் நாலாவது காண்டத்தில் வரக்கூடியது, ஸ்ரீ ருத்ர அத்தியாயத்தை ஓதி ருத்ரதேவரை துதிக்கலாயினர். அப்பொழுது மலர்ந்த திருமுகத்துடன் அங்கு தோன்றிய சிவபிரான் தனது திருவிளையாடலை தொடங்க எண்ணி அவர்கள் அனைவரது மெய்யறிவையும் தன் பக்கம் இழுத்துக் கொண்டார். அப்பொழுது மயக்கமுற்ற தேவர்கள் தாங்கள் யார் என்று வினமினர். உடனே ஸ்ரீ ருத்ரர், தேவர்களே, நான் தொன்மையானவன், முதலில் தோன்றியவனே நான் தான், இப்பொழுதும் நானே எங்கும் உள்ளேன், இனியும் நானே இருப்பேன், ஆக முக்காலங்களிலும் இருப்பவன் நானே, என்னைத் தவிர வேறு எவருமே இல்லை, இவ்வுலகம் அனைத்தையும் நான் தான் என் திரளால் காத்தருளுகிறேன், என்னை விட உயர்ந்தவனோ எனக்கு சமமானவனோ எவருமே இல்லை, என்னை அறிபவனே இவ்வுலக தடைகளில் இருந்து விடலை பெறுகிறான். சோப்ரவீத் பகவான் ருத்ரோ ஹெமேக புராதனஹா ஆசம் பிரதமமேவாகம் வர்த்தாமிச்ச சுரோத்தமாக பவிஷ்யாமிச்ச மத்தோன்யோ வியதிரிக்தோன கஷ்சனா அகமேவ ஜகத்சர்வம் தற்பயாமி ஸ்வதேஜசா. இவ்வுலகம் அனைத்தையும் நான் தான், என் திரளால் காத்தருள்கிறேன், அகமேவ ஜகத்சர்வம் தற்பயாமி ஸ்வதேஜசா மத்தோதிக சமோ நாஸ்தி மாம்யோ வேத முச்சதே. இவ்வாறு கூறிவிட்டு ஸ்ரீ ருத்ர பகவான் அங்கேயே மறைந்தருளினார். தேவர்களின் பார்வையிலிருந்து ஸ்ரீ ருத்ரன் மறையவே தேவர்கள் சாமவேத மந்திரங்களை கூறி துதிக்கத் தொடங்கினர். அதர்வ சீர்ஷ உபநடத்தில் கூடப்பட்டுள்ள பாசுபத விரதத்தை ஏற்று தங்கள் மேனி முழுவதும் திருநீற்றை பூசிக் கொண்டனர். இதைக் கண்ட இறைவர் தேவர்களுக்கு அருள் புரிவதற்காக மாதரூபாகனாக தன் சிவகணங்கள் சூழ காட்சியளித்தார். பிராணாயாமம் முதல் சுவாசத்தை வெற்றி கொண்டு சோம்பலின்றி பாவம் தொலைத்து விளங்கும் யோகிகள் தங்கள் இதேக மதத்தில் எந்த இறைவனை காண்கின்றனரோ அந்த மகாதேவனான சிவபிரானை தேவர்கள் தங்கள் எதிரில் கண்டனர். எந்த இறைவி பகவானது இச்சைக்கேற்ப செயல் புரிகிறாரோ அந்த கண்ணழகு படைத்த பராசக்தியையும் இறைவனது இடது பாகத்தில் கண்டனர். உலகியலான தலைகளை தகர்த்தெறிந்து சிவனாரது பரமபதத்தை அடைந்த நித்திய சித்தர்களான சிவகணங்களையும் சிவபிரானை சுற்றி நிற்க கண்டனர். அப்பொழுது தேவர்கள் சிவபிரானை பற்றி வேதங்களிலும் புராணங்களிலும் கூறப்பட்டுள்ள உயர்ந்த துதிகளால் இறைவனையும் இறைவியையும் துதிக்கலாயினர். இருதேரும் இறைவனும் தேவர்களை தன்னருள் சுரக்கும் தனது கண்களால் கடாட்சித்து இனிமையாக கூறலானார். நான் உங்கள் யாவரையும் கண்டு மகிழ்ந்தேன் என்று. அப்பொழுது இறைவன் மகிழ்ந்திருப்பதைக் கண்ட தேவர்கள் பன்முறை வணங்கி கேட்கலானார்கள். தேவதேவரே, இவ்வூலகில் தங்களது பூஜை எவ்வகையில் இருக்க வேண்டும்? அவ்வாறு பூஜை புரிவதற்கான தகுதிகள் என்ன? தயவு செய்து இதனை தெளிவாக கூற வேண்டும். அப்பொழுது இறைவன் சற்றே புன்னகை பூத்த வண்ணம் தனது கோரமான கோடி கோடி சூரியர்கள் போல ஒளிர்வதான திருமேனியை தேவர்களுக்கு காட்டியருளினார். அத்திருமேனியோ அனைத்து நற்குணங்களும் ஒன்று சேர்ந்தது, எங்கும் ஒளிர்வது மிக மிக சிரேஷ்டமானது. அவரை சுற்றி எண்ணகை சக்திகள், மும்மூர்த்திகள், அவரது எண்ணகை மூர்த்திகள், அதன் பிரிவுகள், கிரகங்கள், தேவர்குலாங்கள் ஆகிய அனைத்தும் இருந்தன. நான்கு திருமுகங்களும் எட்டு திருக்கரங்களும் விளங்கின. இடதுபுற திருமேனி பெண் வடிவானது. இவ்வாறான அற்புத திருமேனியைக் கண்ட தேவர்கள் வியந்தனர். சூரியன், பார்வதி பிராட்டி, சந்திரன், விண்வெளி, வாயு, தேஜஸ், நீர், நிலம் மற்றும் உள்ள அனைத்தும் சிவபிரானது திருமேனி என்பதை நன்கு அறிந்தனர். சராசரங்கள் அனைத்தும் சிவமயம்தானே. இவ்வாறு ஒருவருக்கொருவராக பேசிக்கொண்டே சூரிய தேவனை குறித்து அர்க்கியப்பிரதானம் செய்து வணங்கினர். அவ்வாறு அர்க்கியம் அளிக்கும் பொழுது அவர்கள், எவரது நிறம் சிந்தூரம் போல் சிவப்போ, எவர் அழகான மண்டலத்தில் விளங்குகிறாரோ, எவர் பொன் என ஒளிரும் திரு ஆபரணங்களை அணிந்தவரோ, எவரது கண்கள் அன்றலர்ந்த செந்தாமரையை வகுக்குமோ, எவர் தன் கைகளால் செந்தாமரையை ஏந்தியவரோ, எவர் பிரம்மதேவர், இந்திரன், ஸ்ரீமன் நாராயணன் ஆகியவர்களுக்கும் மூல காரணரோ, அந்த இறைவனுக்கு வணக்கம் என்று மனமுருக துதித்து அர்க்கியம் வழங்கினர். சிந்தூர வர்ணாய சுமண்டலாய சுவர்ண வர்ணாபரணாய துப்பியம் பத்மாப நேத்ராய சபங்கஜாய பிரம்மேந்திர நாராயண காரணாய. இவ்வாறு கூறிக்கொண்டே தேவர்கள் உயர்ந்த ரத்னங்கள் நிரம்பிய பொன், குங்குமம், தர்ப்பிப்புல், பூக்கள் முதலியன சேர்த்த நீரை பொன்வட்டிலில் ஏந்தி அவ்விரைவருக்கு அர்க்கியம் அளித்தனர். பின், இறைவா, தாங்கள் எங்கள் விஷயத்தில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அனைத்திற்கும் ஆதிகாரணர் தாங்கள் அல்லவா? தாங்கள்தானே ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா மற்றும் சூரியன் ரூபமாக விளங்குவது. சிவகணங்கள் சூழ்ந்து காட்சி தரும் சிவபிரம்பொருளான தங்களுக்கு வணக்கம். பிரதத்த மாதாய சஹேம பாத்திரம் பிரசஸ்த மர்க்யம் பகவன் பிரசீத நம சிவாய சாந்தாய சகணா சகணாயாதிஹேதவே நம சிவாய சாந்தாய சகனாய் ஆதிஹேதவே ருத்ராய விஷ்ணவே துப்யம் பிரம்மணே சூரியமூர்த்தையே. எவன் ஒருவன் ஒன்றுபற்ற மனதுடன் சூரிய மண்டலத்தில் சிவபிரானை முறைப்படி பூஜித்து விடுவோரை நடுப்பகல் மாலை என்கிற மூன்று வேளைகளிலும் சிவனாரை குறித்து உயர்ந்ததான அர்க்கியத்தை அளித்து வணங்குகிறானோ, செவிக்கு செஞ்சொல்லான இந்த ஸ்லோகங்களை படிக்கிறானோ, அவனுக்கு கிடைக்கக்கூடாத பொருள் ஒன்றுமே இல்லை. அவன் பக்தனானால் முக்தியும் நிச்சயம். ஆகையால் தான் சிவஸ்வரூபனான சூரியனை தினமும் பூஜிக்க வேண்டும். உறுதி பொருள்களான அறம், பொருள், இன்பம், வீடு என்கிற இந்த நான்கு பேரும் பெரும் பேர்களையும் பெற வேண்டுமானால் மனம் வாக்கு காயமான உடல் மூலம் அவரை தவறாது ஆராதிக்க வேண்டும். இவ்வாறு தேவர்கள் ஆராதிக்கவே சூரிய மண்டல மத்தியவர்த்தியான சிவபிரான் அனைத்து சாஸ்திரங்களிலும் சிறந்ததான சிவசாஸ்திரத்தை, அதாவது ஆகம சாஸ்திரத்தை அவர்களுக்கு அளித்துவிட்டு மறைந்தருளினார். அந்த சாஸ்திரத்தில் சிவபூஜைக்கு தகுதி வாய்ந்தவர்களாக அந்தணர்கள், கத்திரியர்கள், வைச்சர்கள் ஆகிய மூவரையும் குறிப்பிட்டுள்ளார். இதை தெரிந்து கொண்ட தேவர்கள் சிவபிரானை வணங்கி தங்கள் இருப்பிடம் திரும்பினர். வெகு காலம் கழித்து அந்த ஆகம சாஸ்திரங்கள் மறைந்து போனதைக் கண்ட இறைவி, சிவனாரது இடது பாகத்தை அலங்கரிக்கும் அந்த இறைவி தன் கணவரான சிவபிரானிடம் அதை பற்றி வினவினார். அப்பொழுது சிவபிரான் வேதங்களின் சாரமான ஆகம சாஸ்திரத்தினை உபதேசித்தார். பின் அவரது திருக்கட்டளைப்படி நான், அகஸ்திய முனிவர், ததீசி முனிவர் மூவருமாக இச்சாஸ்திரத்தை உலகில் பிரச்சாரம் செய்தோம். முத்தலை சுலவேந்திய இறைவரும் ஒவ்வொரு யுகத்திலும் இந்நுலவிலகில் திருவவதாரம் செய்து தனது அணுக்கு தொண்டர்களான அடியவர்கள் முக்தி பெற வேண்டிய இந்த சிவஞானத்தை பரப்பினர். ரிபு, சத்யர், பார்கவர், அங்கிரஸ், சவிதா, மிருத்யு, இந்திரன், வசிஷ்ட முனிவர், சாரஸ்வதர், திருதாமர், திருவிருத்தர், சததேஜஸ் தர்மவே விடுவெடுத்த ஸ்ரீ நாராயணர், ஸ்வரக்ஷர், அறிஞரான அருணி, கிருதஜர், பரத்வாஜர், சிறந்த அறிஞரான கௌதமர், வாஜஸ்ரவசர், சூக்ஷ்மாயினி, திரணபிந்து, கிருஷ்ணர், சக்தி முனிவர், பராசரர், உத்திரர், ஜாதுகர்ணியர், நாராயணனேயான கிருஷ்ணத்வைபாயனரான வியாசமுனிவர் ஆகிய அனைவருமே வியாசமுனிவரது திரு அவதாரங்களே. இனி ஒவ்வொரு கல்பத்திலும் தோன்றிய வியாசர்களை வரிசையாக தெரிந்துகொள். துவாபர யுகத்தின் முடிவில் வரக்கூடிய வியாசாவதாரங்கள், யோகாச்சாரியங்களின் அவதாரங்கள் ஆகியன லிங்கபுராணத்தில் விளக்கமாக உள்ளன. பிரசித்தமான சிவனாரது சீடர்களை பற்றியும் அதில் உள்ளன. அவ்வாறான அவதாரங்களில் இறைவரது முக்கிய ரூபத்தில் இருந்து ஒளிபரிந்திய நான்கு சீடர்கள் தோன்றுகிறார்கள். பின் அவர்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சீடர்களும் அந்த சீடர்களுக்கு சீடர்களுமாக பரவிற்று. சிவபிரானது திருக்கட்டளைகளை கடைபிடித்து ஒழுகும் பக்தியினால் அனுபூதி பெற்ற பாக்கியவான்கள் முக்தி பெறுகிறார்கள்.